வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
பிரியமானவர்களே, 15 அதிகாரத்திலே சோப்பார் கூறிய கடுமையான வார்த்தைகளுக்கு பதிலாக 12 அதிகாரம் 1 வசனம் முதல் யோபு பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக யோபு 13 அதிகாரம் 16 வசனத்தை சிந்தித்தோம். யோபு கர்த்தரே என் ரட்சிப்பு என்று கூறினார். தேவனே நம்முடைய ரட்சிப்பு என்பது பழைய ஏற்பாட்டின் சத்தியமும் புதிய ஏற்பாட்டின் சத்தியமுமாயிருக்கிறது. ரட்சிப்பு என்பது நாம் தொலைத்துவிடக்கூடிய ஒன்றல்ல. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் காலங்களிலே யோபு வாழ்ந்திருந்தாலும் கூட ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை அறிந்தவராயிருந்தார். யோபு 13 அதிகாரம் 17 வசனத்தை பார்ப்போம். என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். யோபுவை புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டே இருந்த நண்பர்களை பார்த்து யோபு தான் சொல்வதை சற்று கவனமாக கவனிக்கும்படியாய் கேட்கிறார். வசனம் 18, இதோ என் நியாயங்களை அணியணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன். கர்த்தருக்கு முன்னிலையிலேயும் யோபு வாதிடுவதற்கான சிறந்த காரணங்கள் தன்னிடத்திலே இருக்கிறது என்று எண்ணினார். எனவேதான் என் நீதி விளங்கும் என்கிறார். ஆனால் தனக்கு அந்த நீதி மற்றும் ஒருவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லவில்லை. இன்றைக்கும் பலர் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் கர்த்தருக்கு முன்னாலே வர தயார். நான் இவ்வளவோ நல்ல செயல்களை செய்திருக்கிறேன், தான தர்மங்களை பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு நேராக வருகிற செய்தி என்ன தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே கர்த்தருக்கு முன்னதாக தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று தீர்ப்பாகிவிட்டது. நாம் எல்லாருமே பாவிகள்தான். தேவனுக்கு முன் கலகம் செய்யும் ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். ஏனென்றால் நம்முடைய இருதயமே கலகம் செய்கிறதா இருக்கிறது. தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மிலே எவரையுமே அவர் தெரிந்து கொள்ள முடியாது. நம்மிலே எவருமே இல்லாமல் அவர் தனது திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்ற முடியும். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் நீதிமான்களாக தீர்க்கப்படும்படியாக நமக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த நீதிபதி நம்மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். எனவேதான் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சொந்த மகனையே அனுப்பிக் கொடுத்தார். இந்த காரணத்தினாலேதான் நம்மை நீதிமான்கள் என்று அவரே தீர்ப்பு செய்ய முடியும். யோபு 13 அதிகாரம் 19 வசனம், என்னோட வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவன் யார்? நான் மௌனமாயிருந்தால் ஜீவித்து போவேனே. இது ஆர்வம் தரக்கூடிய வார்த்தைகள். ஆரம்பத்திலே யோபு சொல்லும்பொழுது நான் மரிக்க விரும்புகிறேன் என்றார். நான் பிறந்திராமல் இருந்திருந்தால் நன்றாயிருக்குமே என்று கூறினார். நான் பேசாமல் இருந்தால் நான் மரித்து போவேன் என்றும் கூறுகிறார். ஆனால் கவனித்தீர்களா? அவரால் பேசாமல் இருக்க முடியவில்லை, அவர் பேசப் போகிறார். பிரியமானவர்களே, நம்மிலே அநேகருடைய வழி இதுதான். நம்மால் வார்த்தைகளை அடக்கிக் கொள்ள முடியாது. அநேக காரியங்களை சொல்ல விரும்புகிறோம். யோபு 13 அதிகாரம் 20-21 வசனங்கள், இரண்டு காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக, அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒளித்துக் கொள்ளாதிருப்பேன். உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும், உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. கவனித்தீர்களா? யோபு எவ்வளவு பயந்து போயிருக்கிறார். வசனம் 22, நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். நம்மிலே பலரும் கூட பல வேளைகளிலே இவ்வாறு தேவனுக்கு கட்டளை இடுகிறவர்களாயிருக்கிறோமா? இன்றைக்கும் பலர் தங்களுடைய பல ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இல்லை பிரியமானுள்ளே, தேவன் பதில் கொடுக்காத ஜபம் இல்லை. தேவன் எல்லா நேரங்களிலேயும் பதில் கொடுக்கிறார். அநேக வேளைகளிலே அவர் கொடுக்கிற பதில் இல்லை என்பது. சில வேளைகளிலே அவருடைய பதில் காத்திரு என்பது. சில வேளைகளிலே அவர் உடனடியாக அவருடைய சித்தப்படி நாம் கேட்கிற காரியங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் செய்திருக்கிற பல ஜபங்களுக்கு அவர் இல்லை என்று பதில் கூறியிருக்கிறார். இல்லை என்பதும் ஒரு பதில்தான். நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பல வேளைகளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு கட்டளை இடுகிறவர்களாயிருக்கிறோம். கீழே இருக்கிற காவல் அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் மேல் அதிகாரிகளைப் போல நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே அதை செய்யும் என்று சொல்கிறோம். ஆண்டவரே இதை இப்படி செய்யும், அதை அப்படி செய்யும் என்று சொல்கிறோம். ஆனால் தேவன் அவ்வாறு செயல்படுகிறவர் அல்ல. தனது சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என்று யோபு தேவனுக்கு சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் தேவன் சொல்கிறார், யோபுவே, நான் உன்னுடைய திட்டப்படி செயல்படப் போகிறதில்லை. நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், அதை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செயல்படுத்துவேன். ஜெபத்தை குறித்து வாதித்துக் கொண்டிருந்த இளைஞர் கூட்டத்திலே ஒருவர் கூறினார், ஜெபித்து என்ன பயன்? நீங்கள் என்ன கடவுளை மாற்றுவா போகிறீர்கள்? எனவே ஜெபத்திலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்றான். இது யோபுவை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த வாலிபர்கள் ஜெபத்தை குறித்து வைத்திருந்த எண்ணம் தவறானது. அவர்கள் கட்டளையிட தேவன் செயல்பட வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். பிரியமானவர்களே, ஜெபத்தின் நோக்கம் தேவனை மாற்றுவதல்ல. நம்முடைய ஜெபத்தினாலே தேவனை மாற்றிவிடலாம் என்ற ஆலோசனையை யார் கொடுத்தது? தேவன் ஏற்கனவே தனது திட்டத்தை எல்லாம் உருவாக்கிவிட்டார். எல்லா காரியங்களை குறித்த எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே தெரியாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஜெபத்திலே சொல்ல வேண்டியதில்லை. ஜெபத்தின் முக்கியமான காரணம், நாம் மாற்றம் பெறவே நாம் ஜெபிக்க வேண்டும். பிரேயர் சேஞ்சஸ் திங்ஸ் என்ற வாசகத்தை நீங்கள் சுவர்களிலே தொங்கவிட பார்த்திருக்கலாம். ஆம், உண்மையாகவே ஜெபம் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. மிக மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால், ஜெபம் என்னையும் உங்களையும் மாற்றுகிறது. தேவன் நம்முடைய பியூனோ அல்லது நம்முடைய அட்டண்டரோ அல்ல. தேவன் நம்முடைய வேலைக்காரர் அல்ல. ஒருவருக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்காக நாம் அனுப்பும் ஒரு சிறு பையன் அல்ல தேவன். ஆனால் யோபு தேவனை அவ்வாறுதான் எண்ணி பேசுகிறார். யோபுவை ஒரு குற்றவாளி என்பது போல நான் கூறவில்லை. நானும் பல வேளைகளிலே அவ்வாறு ஜெபித்திருக்கிறேன். யோபு 13:23-25 வாசிக்கிறேன். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை! என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன்? காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ? காய்ந்து போன துரும்பை பின்தொடர்வீரோ? சொல்லப்போனால் தேவன் தனக்கு இறங்க வேண்டும் என்றுதான் யோபு கேட்டுக் கொள்கிறார். குறிப்பாக தான் என்ன தவறு செய்தேன், என்னென்ன பாவங்களினாலே தனக்கு இந்த நிலைமை வந்தது என்று தேவன் தனக்கு கூற வேண்டும் என்று கேட்கிறார். தான் ஒரு காய்ந்து போன சருகை போல அங்கும் இங்கும் காற்றால் அலசடிப்படுகிறேன், யார் எப்பொழுதும் மிதித்து என்னை நொறுக்குவார்களோ தெரியாது என்பது போல உணர்கிறார். யோபு 13:27-28 என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளை எல்லாம் காவல் பண்ணுகிறீர், என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர். இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான். யோபு தான் அப்படியே கெட்டு அழுகி போவதாக உணர்கிறார். தான் படும் வேதனைகளுக்கெல்லாம் எந்த ஒரு காரணத்தையும் அவராலே கண்டுகொள்ள முடியவில்லை. யோபு 14:1 ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். பிரியமானவர்களே, இது மிக மிக உண்மையான ஒரு சொற்றொடர். மனுஷனுடைய உண்மையான நிலைமையும் இதுதான். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கின்றன. எலிபாஸ் கூறும்பொழுது யோபு 5:7 மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்தவன் என்று கூறினார். கஷ்டங்கள் துன்பங்கள் என்பதை மனுக்குலம் முழுவதும் அறிந்த ஒன்றாயிருக்கிறது. யோபு 14:2 அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடிப்போகிறான். யோபு மிக தெளிவாக மரணம் என்பது தவிர்க்கப்பட முடியாதது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறோம் என்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு நிழலை போன்றது. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது நிழலுக்கு என்ன ஆனது? அது போய்விட்டது. யோபு 14:3 ஆயிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? ஒரு பூவானது செடியிலிருந்து பறிக்கப்படுவது போல அல்லது ஒரு நிழல் கடந்து போய்விடுவது போல வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் செயல்படுகிறவராயிருக்கிறார். யோபு 14:4 அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. மேலும் இப்பொழுது யோபு மற்றும் ஒரு பெரிய உண்மையை கூறுகிறார். நாம் எல்லாருமே பாவிகளாய் பிறந்திருக்கிறோம். தாவீதும் தன்னுடைய வார்த்தையிலே சங்கீதம் 51:5 சொல்லும்பொழுது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொன்னார். பாவமான ஒரு தகப்பனாரும் ஒரு தாயாரும் இருக்கும்பொழுது பாவமில்லாத குழந்தைகளாக நாம் எப்படி பிறக்க முடியும்? அசுத்தமான ஒன்றிலிருந்து சுத்தமான ஒன்றை கொண்டு வர முடியாது. இது உலகம் அறிந்த ஒரு உண்மை. யோபு 14:5, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே அடங்கினவன் என்பதை யோபு இங்கே தெளிவாய் சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்பொழுதும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளினாலே தன்னுடைய மரண படுக்கையை குறித்தா சங்கீதக்காரன் சொன்னார்? இல்லை பிரியமானூர்களே, நாம் பிறந்த நாளிலிருந்து, நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமான நாளிலிருந்து மரணத்தின் நிழலிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் கடந்து செல்ல செல்ல நம்முடைய பாதை குறுகிக் கொண்டே செல்கிறது. கடைசியாக மரணத்திலே முடிவடைகிறது. எனவே நாம் ஒவ்வொருவருமே எப்பொழுதுமே மரணத்தின் நிழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது, நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து நேரம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். யோபு 14:7-10 வரை கவனியுங்கள். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் பெரிய சாதனைகளை செய்திருக்கலாம், மிக பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாய் இருந்திருக்கலாம், அதற்கு பின் அவன் மரித்து விடுகிறான். அவன் எங்கே? ஒருவேளை ஆங்காங்கே சில நினைவு சின்னங்கள் அவனுக்காக செய்யப்படலாம். ஒருவேளை ஒரு தெருவிற்கு அவனுடைய பெயர் இடப்படலாம். இதனால் என்ன லாபம்? தொடர்ந்து வருகிற வசனத்திலே யோபுவினுடைய ஒரு விசுவாசம் வெளிப்படுத்தப்படுகிறது. கவனியங்கள், யோபு 14:14-15, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. மனிதனை பொறுத்தமட்டிலேயும் ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் திரும்ப வாழ்வானோ என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. மரணத்திலேயும் தேவன் தன்னை கூப்பிடுவார் என்று அறிந்திருக்கிறார். தேவன் கூப்பிடும் பொழுது தான் பதில் உரைக்கலாம் என்பதை நம்பியிருந்தார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய மரணத்தோடு கூட தேவன் நம்மோடு செயல்படுகிறதை நிறுத்திவிடுகிறவர் அல்ல. மரணம் வாழ்க்கையின் முடிவு அல்ல. பின்னாலே 19:18 யோபு இதை குறித்து பேசப்போகிறார். 25-27 நீங்கள் வாசித்து பாருங்கள். சரி, தொடர்ந்து நாம் யோபு 15 பார்ப்போம். இங்கே இரண்டாவது முறையாக எலிபாஸ் பேச ஆரம்பிக்கிறார். யோபுவின் நண்பர்கள் தங்கள் அறிவு பெருக்கத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போல பேசுகிறார்கள். ஒரு சுற்று பேசி முடித்து விட்டார்கள். இப்பொழுது இரண்டாவது முறை பேச துவங்குகிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா? எலிபாஸ் ஆவிக்குரிய மனிதனைப் போல பேசுகிறவர். கடந்த முறை பேசும்பொழுது தான் ஒரு தரிசனம் கண்டதாகவும் ஒரு காட்சி கண்டதாகவும் பேச துவங்கினார். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம் தனக்கு கிடைத்திருப்பதாகவும் அதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றும் விரும்பி அவர் பேசினார். இன்றும் நாம் கேட்கிற பல சாட்சிகள் குறிப்பிடத்தக்கதாக இல்லை, ஏனென்றால் அவை அனுபவத்தின் மேலே சார்ந்த உண்மைகளாயிருக்கிறது. ஆனால் முதலாவது உண்மையான காரியங்கள் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தைகள். அதனிடத்து நின்று நம்முடைய அனுபவங்கள் கடந்து வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல அனுபவங்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒன்றித்து போகிறதில்லை. சிலர் தங்களுக்கு பெரிய ஒரு அனுபவம் கிடைத்தது என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அதற்கும் தொடர்பு இருக்காது. எலிபாஸ் தன்னுடைய வார்த்தைகளை அனுபவத்தின் அடிப்படையிலே பேச ஆரம்பிக்கிறார். கவனியங்கள், யோபு 15:3. அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதித்திரமாக, ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? அவர்கள் எல்லாருமே ஒருவர் பின் ஒருவராக வார்த்தைகளை வீசி எறிந்தார்கள். இப்பொழுது எலிபாஸ் சொல்கிறார், ஞானவான் உபயோகமில்லாத வசனங்களால் தர்க்கிக்கலாமா என்கிறார். யோபுவே, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள்தான் என்று கூறினார். கவனித்தீர்களா? மீண்டும் எலிப்பாஸ் யோபுவிற்கு எந்த பயனுள்ள வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. உண்மையில் யோபுவை எலிப்பாஸ் தாக்குகிறார். யோபுவை நொறுக்கி மீண்டும் அவரை பேச தூண்டுகிறார். மிகவும் பாடுகளின் மத்தியில் இருக்கிற யோபுவை போன்ற மனிதனை அவ்வாறு நடத்துவது சரியான ஒன்றல்ல. யோபு 15:4-6 வரை பாருங்கள். நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லிக் காட்டுகிறது. நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. எலிப்பாஸ் சொல்வது என்ன? யோபுவே, நீரே உம்மை குற்றவாளி என்று சொல்கிறீர். தொடர்ந்து கவனியுங்கள், அவர் யோபுவை எத்தனை அதிகமாக வேதனைப்படுத்துகிறார். 7, மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ? யோபுவே, உமக்கு எல்லாம் தெரிந்தது போல ஏதேதோ பேசுகிறீரே. 8-9, நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்முடமாய் சேர்த்துக் கொண்டீரோ? நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர்? எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கியிருக்கிறதோ? மீண்டுமாக எலிப்பாஸ் தவறான கோணத்திலிருந்து தவறான எண்ணத்தோடு கூட வாதிடுகிறார். யோபுவை மிக கேடான மனிதராக சித்தரிக்க எத்தனைக்கிறார். யோபு தேவை நிறைந்த ஒருவராய் இருக்கிறார் என்பதை யோபு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு யோபுவை அவர்கள் வழிநடத்தவில்லை. யோபுவின் நண்பர்களால் யோபுவிற்கு எந்த ஆதரவும் இல்லை. யோபு 15:10, உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே. எலிப்பாஸ் தன்னையும் தன் இரண்டு நண்பர்களையும் முக்கியமானவர்களாக சிறந்தவர்களாக எப்படி தாங்கள் யோபுவை விட முதிர்ந்தவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்கள் என்று கூற முயற்சிக்கிறார். ஞானம் தங்கள் பக்கம்தான் இருக்கிறது, யோபுவின் பக்கம் இல்லை என்கிறார். இதற்கு எலிப்பாஸ் கொடுக்கிற வாதம் என்ன? யோபு 15:14, மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதற்கும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? எல்லா மனிதர்களும் பாவிகள்தான் என்பது உண்மை. ஆனால் எலிப்பாஸும் மற்ற நண்பர்களும் யோபு மிக கேடான ஒரு பாவத்தை செய்திருக்கிறார், அந்த பாவத்தை வெளியே கொண்டு வந்து அவர் அறிக்கை செய்ய வேண்டும் என்பது போல பேசினார். யோபு 15:15, இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. வானத்தை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் உண்மைதான். இயேசு கிறிஸ்து மரித்தபொழுது மனுக்குலத்தை மட்டும் மீட்பதற்காக அவர் மரிக்கவில்லை. மீட்பின் திட்டமானது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவைகளையும் அவர் மீட்டெடுக்கிறார். வானங்களும் அவருடைய பார்வையிலே சுத்தமானதில்லை என்பது உண்மையான ஒரு வார்த்தை. யோபு 15:16, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவறுப்பும் அசுத்தமுமாயிருக்கிறான். இதுவும் உண்மையான ஒரு வாக்கியம்தான். வானங்கள் சுத்தமில்லாததாயிருக்கும் பொழுது அது மீட்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அப்படியென்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் மீட்கப்பட வேண்டியது எத்தனை முக்கியம்! இது உண்மையானதாயிருந்தாலும் இப்பொழுது அது யோபுவிற்கும் யோபுவின் நிலைமைக்கும் மிக அதிகமாக பொருத்தமானதாக இருக்கிறது. யோபு 15:20-21, துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் துணிக்கிறது. அவன் சமாதானமாயிருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். இங்கே மீண்டுமாக எலிப்பாஸின் வார்த்தை சொல்கிற உண்மை என்ன? யோபு ஏதோ ஒரு பயங்கரமான பாவத்தில் இருக்கிறார். எதையோ அவர் மறைத்துக் கொண்டிருக்கிறார். அதை அவர் அறிக்கையிட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இங்கே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், யோபுவின் இந்த நண்பர்கள் இந்த காலத்திலே காணப்படுகிற தத்துவத்தைப் போல மனிதன் மிக கேடானவன் அல்ல. ஏதோ சில தவறுதலை செய்திருக்கிறவன். அவன் அறியாமையினாலே அந்த தவறுகளை செய்திருக்கிறான். குணமாக்கப்பட முடியாத எந்த ஒரு தவறையும் அவன் செய்யவில்லை என்று கூறவில்லை. உண்மையாகவே மனிதனின் உண்மையான நிலைமை குறித்த சரியான அறிவுள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று மனிதன் இயற்கையாகவே உருவானவன் என்று சொல்கிறார்கள். மனிதன் தன்னை படைத்த ஒருவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லை என்று எண்ணுகிறார்கள். யோபுவின் பிரச்சினைக்கான விடை இந்த நண்பர்களுடைய வார்த்தையிலே இல்லாவிட்டாலும் அவர்கள் சொன்ன பல காரியங்கள் உண்மையானவை. எலிப்பாஸ் யோபுவிற்கு ஆறுதலாக இருக்க வேண்டியவர் இப்பொழுது வாக்குவாதம் செய்கிறார். புதிதாக அவர் எதையுமே இப்பொழுது சொல்லவில்லை. முன்பு சொன்ன காரியங்களையே மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் எந்த விதத்திலே பயனுள்ளதாயிருக்கிறது? கஷ்டங்களிலே பிரச்சனைகளிலே வாழ்கிறவர்களுக்கு நாம் பேசும் வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கவில்லை என்றால் நாம் பேசாமல் இருப்பதே நல்லது. நம்முடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து வேதனைகளின் மத்தியிலே கஷ்டங்களின் மத்தியிலே நமக்கு அருமையான நண்பர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு வார்த்தைகளை கேட்டு நம்முடைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, அவர்களை சரியான வழியிலே சிந்திக்க வைக்கிறவர்களாக, அவர்களை தேற்றுகிறவர்களாக இருக்க நம்ம ஏற்பணிப்போமா? நம்முடைய சொந்த அறிவிலே அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறதா இருக்கிறது. எந்த நேரத்திலே எந்த வார்த்தைகளை நாம் சொல்லி மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறார்கள் அன்பின் ஆண்டவரே, யோபுவின் நண்பர்களைப் போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படாதபடி எங்களுக்கு அருமையானவர்கள் எங்களுடைய நண்பர்கள் பாடுபடும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, கஷ்டங்கள் வழியாக கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் கொடுக்கிறவர்களாக வாழ நீரே எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும். நீர் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்திலே எந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற அறிவையும் விவேகத்தையும் தெளிந்த புத்தியையும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தங்கள் நண்பர்கள் மூலமாக பயனற்ற வார்த்தைகளையும் சோர்ந்து போக செய்யும் வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே இருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே அவர்களை பூரணமாய் மறைத்து காத்துக்கொள்ளும். தவறான எண்ணங்களுக்கும் தவறான முடிவுகளுக்கும் நேராக சென்று விடாதபடி ஞான இருதயத்தோடு உம்முடைய வார்த்தைக்கு காத்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு அதையே புரிந்து கொள்ள உதவி செய்யும் பயனுள்ள நல்ல நண்பர்களை கர்த்தர் தாமே அவர்களுக்கும் கொடுத்தருளும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன். கல் மனம் குறுக்கிடும் கல்வாரி. Oh, oh, oh. தேவன் எனக்காக ஆதரவற்றோரா, நாதன் எனக்காக ஆதரவற்றோரா, பாதகர் மத்தியில் பாதகன் போல் தொங்கும், பாதகர் மத்தியில் பாதகன் போல் தொங்கும். கல்வாரியே கல்வாரியே, கல்மனம் பொறுப்பிடும் கல்வாரியே, என் கல்மனம் பொறுப்பிடும் கல்வாரியே. கல்மனம் பொறுக்கிடும் கல்வாரியே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16-17. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16-17.